الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه وبعد فيقول الله تعالى عز وجل من قائل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام أَحَبُّ الْبِلَادِ إِلَى اللَّهِ مَسَاجِدُهَا أو كما قال عليه الصلاة والسلام فَرَنْدَوَانَمْ விரிந்த பூமி ஆகியவற்றை படைத்து அவை ரெண்டிலும் எண்ணில் அடங்கான வஸ்துகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல நாயின் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணியற்றவன், வணக்கத்துக்குரிய நாயன் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்துதித்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் சொன்ன மொழி சென்ற வழி நடந்தருமே சஹாபாக்கள் மீதிலும் கயாமனால் வரையில அன்னவருடைய வாழ்க்கையை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் மூமிங்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சங்கியான் உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு இந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறு கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடப்பதோடும் இந்த விடயங்களை விட்டு தவிந்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிந்து நடக்கும்படி முதற்கான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். சங்கியானவர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உலகத்தில் முஸ்லிம் சமூகத்தை ஒரு தலைசிறந்த சமூகமாக மாற்றுவதற்கு அவன் கையாண்டிக்கக்கூடிய சில வழிமுறைகள் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த சமூகம் அந்த வழிமுறையில நடப்பாங்களோ நிச்சயமாக அந்த காலங்களில் அந்த சமூகம் தலைசிறந்த ஒரு சமூகமாக மாறும். எனவே இந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சரியான முறையில் மார்க்கத்தை விளங்கி அந்த மார்க்கத்துடைய உள்ள சிந்தனைகளை கருத்துக்களை சரியான முறையில் உணர்ந்து அதன் பிரகாரம் எங்களுடைய செயல்பாட்டுகளை நாங்கள் ஆக்கிக் கொண்டால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நல்ல ஒரு சுபீட்சமான நிலைமை உலகத்தில் உருவாகும், சந்தேகம் இல்லை. இந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம்களுடைய அனைத்து விவகாரங்களும் காரியங்களும் எதை மையப்படுத்தி செய்யப்படணும் என்றத இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு தனிநபருடைய ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, ஒரு தனி ஆள்ட சொந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாத ஒரு குடும்பத்துடைய விடயங்களாக இருந்தாலும், ஒரு ஊருடைய விடயமாக இருந்தாலும், ஒரு நாட்டுடைய காரியமாக இருந்தாலும், அதனுடைய முழு வழிகாட்டல்களும் அதுக்குண்டான முழு சிந்தனைகளும் அதற்குண்டான சரியான தகவல்களும் எங்கிருந்து கொடுக்கப்படணும் என்று சொன்னால் அது பள்ளிவாசல்ல இருந்து. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவனுடைய மாளிகைகளை அமைச்சதெல்லாம் வெறுமனையே அங்கு மக்கள் இபாதத்தில் மாத்திரம் ஈடுபடுவதற்காக வேண்டி மட்டும் என்று நினைக்கவானோம். கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இன்னும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், பள்ளி வாயல்ல தொழுறது, குர்ஆன் ஓதுறது, ஜிக்ர் செய்யறது, ஏத்திகா பிரிக்கிறது, இது மாத்திரம் பள்ளி வாயல்களில் நடைபெற வேண்டிய கட்டாய இபாதத்துகள் என்று மட்டும் சமூகத்தில் உள்ளவங்க பள்ளி வாயலை மற்றிட்டு விளங்கிக் கொள்ளையும் வானம். கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைச்சி அவன் முதல் முதலாக உலகத்துல உருவாக்கின விடயம் என்னென்றால் அது பள்ளிவாசல் தான், மஸ்ஜித். இன் அவ்வல பைத்தின் முதலில் இன்னாதி அல்லதி பக்கத முபாரகத்தோ முபாரக உஹுதல் லில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் குர்ஆன்ல சொல்றான், உலகத்துல ஆரம்பமாக அமைக்கப்பட்ட இடம் அது பள்ளிவாசல், அது பரக்கத் பொருந்திய இடம், அந்த இடத்திலிருந்து முழு சமூகத்துக்கும் நேர்வழி கொடுக்கப்படணும், நேர்வழி கொடுக்கப்படணும், சமூகத்துக்கு தேவையான சகல வழிகாட்டல்களும் நேர்வழி என்றா அவருடைய குடும்பத்தை அவர் எந்த முறையில வழிநடாத்துற இந்த வழிகாட்டல் பள்ளிவாசல் ஊடாக கொடுக்கப்படணும், அவருடைய வியாபாரம் அது எப்படி நடைபெறணும் என்றது பள்ளி வாயிலூடாக அவருக்கு தேவையான கருத்துகள் சிந்தனைகள் கொடுக்கப்படணும். சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒன்று முஸ்லிம்களுக்கு இடையில வரக்கூடிய கருத்து வேற்றுமைகள் மார்க்க ரீதியில, அப்படி இல்லாட்டி ஏதோ சொந்த பிரச்சனைகள், இதுவருக்குண்டான தீர்வுகள் அது பள்ளிவாசல்கள் இருந்து உருவாக்கப்படணும். நான் இது வெறுமனே என்னுடைய கருத்துக்களை கூறல்ல, இதுக்குண்டான முழு குர்ஆன் ஹதீஸுடைய வரலாறுடைய ஆதாரங்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க கண்முன்னுக்கு இருந்து கொண்டு தான் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, வஹுதல்லில் ஆலமீன், சமூகத்துக்கு முழு உலக மக்களுக்கும் கயாமத் நாள் வரைக்கும் உள்ள சமூகத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய இடம் அது பள்ளி வாயல், பள்ளி வாயிலூடாகத்தான் சமூகத்துக்கு நேர்வழி கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. அவங்க மக்காவுடைய எல்லை, அதாவது மதீனாவுடைய எல்லையை அடைந்ததோடு சுமார் மதீனாவிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல மதீனாவுக்கு நுழையறதுக்கு முன்னால தங்குறாங்க. அங்க முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவாக்கப்பட்ட இடம் என்னது, மஸ்ஜிது குபா என்று சொல்லக்கூடிய பள்ளி வாயல் உருவாக்கப்பட்டுச்சு. நாங்க ஏன் சிந்தனைக்கு எடுக்கிறோம் இல்ல, எங்க சமூகத்துல பள்ளி வாயில் என்றால் என்ன, ஒவ்வொரு தொழுகைக்கும் துறக்கப்பட்டு தொழுகை முடிஞ்சதோடு மூடப்பட்டு காலையில துறக்கப்பட்டு இரவில மூடப்பட்டு எப்படியா கொண்ட அடிப்படையில் அமையக்கூடிய ஒரு இடமாக பள்ளி வாயில யாரும் மதிப்பிடவான, வெறுமனையே தொழுகைக்கு மட்டும் அங்க பள்ளி வாயல்கள் மக்கள் நிறைவார்கள், அதுக்கு பின்னால மக்கள் கலைஞ்சு போவாங்க, வேற எந்த நேரத்திலையும் ஒரு நபரையும் பள்ளி வாயில காண முடியாத நிலப்பாடு, இது இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை, எப்படியா கொண்ட நிலப்பாட்டை இஸ்லாமியர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறதா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், இன்றைக்கு சமூகத்திலேயோ தனிநபருடையோ குடும்பத்திலேயோ வியாபாரத்திலேயோ முஸ்லிம்களுக்கு இடையிலேயோ முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியும் முஸ்லிம்களுக்கும் இடையிலேயோ வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் சரியான முறையில தீர்க்கப்படாமைக்கு காரணம் இங்க மஸ்ஜிதுகள் 24 மணித்தியாலமும் இயங்காததுதான். இங்க மஸ்ஜிதுகள் 24 மணித்தியாலங்களும் அந்த மஸ்ஜிதுடைய வழிகாட்டல பேரில் இயங்குமாக இருந்தால் தனிநபருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்காது, குடும்ப வாழ்க்கையிலேயோ வியாபாரத்திலேயோ தொழிலையோ எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இந்த முழு வழிகாட்டல்களையும் வெறுமனே இந்த சிறிது நேரத்தில் சொல்ல முடியாது. இருந்தாலும் எல்லாத்தையும் தொட்டு கொண்டு போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நுழைஞ்சத்தோடு என்ன செய்யறாங்க, எங்கேயாவது எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீட்டை கட்டித்தாங்க என்று சொல்லி யாரிடத்திலையும் கேட்டுக்கொள்ள. முதலாவது செஞ்ச வேலை என்ன, இந்த முஸ்லிம் சமூகத்தை ஒன்று திரட்டி அவங்கள சரியான முறையில் வழிநடாத்துறதுக்கு ஏழுமான ஒரு கேந்திர ஸ்தலம், ஒரு மர்கஸ். மஸ்ஜித் என்றது ஒரு கேந்திர ஸ்தலம். கெட்டப்படணும் என்றதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது ஆலோசனை செய்கிறார்கள், மதீனால எங்க மஸ்ஜித் கெட்டப்படணும் என்று சொல்லி. மஸ்ஜித் எப்ப கெட்டப்பட்டுச்சோ அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க என்றால் மஸ்ஜிதுடைய செவரோடு தன்னுடைய வீட்டை அமைச்சு கொண்டாங்க. மஸ்ஜிதுடைய செவரோடு தன்னுடைய வீட்டை அமைச்சு கொண்டாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, ஒரு சமூகத்துல மஸ்ஜித் ஒரு பெரிய பங்களிப்பு செய்யணும், பெரிய பங்களிப்பு அந்த மஸ்ஜிதுடாக செய்யப்படணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வரலாறுல இருந்தும் படிக்கிறோம், அவங்களுடைய எல்லா காரியங்களும் பள்ளிவாசலாகத்தான் அமைஞ்சிச்சு. ஒருவருக்கு பசி வருவது அதிகமாக, வீட்டில் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன செய்யறாரு, ஓடோடி பள்ளிவாசலுக்கு தான் வாராரு, மஸ்ஜிதுக்கு வாராரு பசியில. மஸ்ஜிதுல வந்தா வந்திருக்கிறாரு பசியினால. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இன்னொரு தடவை இன்னொரு சஹாபிக்கு சுகம் இல்லாம போகுது, சுகம் இல்லாம போகுது, அவர் மோடோடி பள்ளிவாசலுக்கு வாராரு. அவருக்கு தேவையான மருத்துவ ஆலோசனை பள்ளியூடாக கொடுக்கப்பட்டுச்சு. மஸ்ஜித ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிஸ்பென்சரியாக பாவிச்சிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு இபாதத்துவல் மருத்துவம் செஞ்சிருக்கிறாங்க. ஹதரத் ஸாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளுடைய தலைவர், கந்தக்குடைய யுத்தத்தில் அம்புனால் தாக்கப்பட்டு காயமடைகிறாங்க. சுகம் இல்லாம போது என்ன செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, மஸ்ஜிதுக்குள்ளுக்கு ஒரு கூடாரத்தை அமைச்சு அந்த அந்த கூடாரத்துக்குள்ளுக்கு சாதிவன முகாதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அந்த பள்ளிக்குள்ளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சாதிவன முகாதர் அது எல்லாவர்களுக்கு. ஒரு குறுகிய சிந்தனையில பள்ளிவாசல பார்க்கவான, குறுகிய சிந்தனையில பள்ளிவாசலுடைய கடமைகளை பொறுப்புகளை காணவான, பரந்த சிந்தனையில பள்ளிவாயில் அமைக்கப்படணும். பள்ளிவாயினுடைய விவகாரங்கள் முழு ஊருடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய சிறுவருடைய வயோதிபருடைய நலவுகளும் பள்ளிவாயில் ஊடாகத்தான் நடைபெறணும் என்றதை இஸ்லாமியர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, சஹாபாக்கள் தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. அதிகமாக காத்து வீசினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓடோடி பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அப்படி ஒரு நிலப்பாடு எங்க சமூகத்துல இன்னைக்கு இருக்குதா? நிறைய மழை பெய்யுது, பள்ளிவாசலுக்கு வருவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, எந்த நலவுகள்லையும் பள்ளி வாயிலுக்கு வருவாங்க, எந்த கெடுதிகள்லையும் பள்ளி வாயிலுக்கு வருவாங்க. மக்களோட உள்ளங்கள் மஸ்ஜிதோடு இணைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால அந்த சமூகம் எவ்வளவு வெற்றியுள்ள ஒரு சமூகமாக மாறிச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே ஆக சிறந்த பசாராக, ஆக சிறந்த இடமாக, வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலமாக மதீனா மாறியதை நாங்க பார்க்கிறோம். கொஞ்ச நாளையில ரோம் பாரசீகம் என்று சொல்லக்கூடிய வல்லரசு நாடுகள் அவங்களோட கைவசம் வச்சு கொண்டிருந்த அந்த பொருளாதார சக்திகள், பொருளாதார கேந்திர ஸ்தலங்கள், அந்த வேர்ல்ட் பசார் எல்லாம் எங்கேக்கு திரும்பிச்சு? மதீனாவுக்கு திரும்பிச்சு. மக்கள் வேற வேற நாடுகளுக்கு வியாபார நோக்கத்தோட சென்று வந்ததை விட்டுட்டு மதீனாவுக்கு வரப்போகக்கூடியவர்களாக மாறினார். எல்லா அடிப்படையிலையும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலை மையப்படுத்தி தான் தன்னுடைய அனைத்து காரியங்களையும் செஞ்சாங்க என்றதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். பரந்த சிந்தனை உள்ளவர்களாக இந்த சமூகம் மாறணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள், நிறைய பொறுப்புகளை அவசரமாக செய்யலாம், சாதிக்கலாம். அந்த பகுதியில் உள்ள அந்த சமூகம், அந்த முஸ்லிம் சமூகம் பள்ளி வாயிலோட இணைவாங்க என்று சொன்னான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், உலகத்தில் ஒரு மனிதன் செய்யற ஆகப்பெரிய துரோகம் தான், ஆகப்பெரிய அநியாயம் தான், மக்களை பள்ளி வாயிலோட இணக்கிறத்தில் இருந்தும் தூரமாக்குறது. எப்ப மக்கள் மஸ்ஜிதோட இணையத்தில் இருந்து தூரமாகுவாங்களோ, நல்ல பாருங்க, அவங்களோட சொந்த காரியங்கள்ல வழித்தவரை பேசிடுவாங்க, அவங்களோட குடும்ப விவகாரங்கள்ல வளைத்த வருவாங்க, சமூக பிரச்சனைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் சரியான தீர்வுகள் எடுக்க முடியாமல் அந்த பிரச்சனை இரட்டிப்பாக கூடிய நிலம்பாடுகள் அவர்களால் உண்டாகுது. பள்ளி வாயிலுடைய வழிகாட்டல்கள் இல்லாம போறதுனால. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை இஸ்லாம் பள்ளி வாயிலூடாகத்தான் எடுத்து வைக்குது. வெறுமனையே தொழுகைகள், குர்ஆன் திலாவத்துகள், ஜிக்ர்கள் என்றது மாத்திரம் அல்ல பள்ளி வாயல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நடந்துச்சு. எங்களுக்கு தெளிவாக தெரியும், முஸ்லிம் அல்லாதவர்கள் மஸ்ஜித் நபவியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு ஒரு முஸ்லிம் அல்லாத நபர் எங்கட மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடிய நிலப்பாடு இருக்குதா? அவர்களுக்கு தாராளமாக கதவு தரப்பட்டிருந்துச்சு. அவர்கள் நினைத்து நேரம் மஸ்ஜித் நபவிக்கு வருவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள், கதைப்பார்கள். அப்படியா கொஞ்ச ஒரு நிலப்பாடு தான் அங்க மஸ்ஜிதுல இருந்துச்சு. எல்லா காரியங்களுக்கும் தாராளமாக இடம் கொடுக்கக்கூடியதாக பள்ளி வாயில் அமைச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பள்ளி வாயில் என்னென்ன காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு சென்றத சுருக்கமாக நான் சொல்லிக் கொண்டு போறேன். ஒன்று, ஆன்மீக துறையில வளர்ச்சிக்கு ஐதன் இபாதத்துகள், இமாம் ஜமாத். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மக்கள் அஞ்சு நேர தொழுகைகளுக்கு சப்புகள்ல காலோட காலொட்டி, தோளோட தோளொட்டி தொழக்கூடிய இந்த நிலப்பாடு இந்த சமூகத்துல பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. ஒரு ஊருள்ள மக்கள் அந்த மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு வந்து அந்த இமாம் ஜமாத் என்ற தொழுகைகள்ல கலந்து கொள்றது இஸ்லாம் ரொம்ப வன்மையாக பேசுது. மக்கள் மஸ்ஜிதோடு இணையோடும் இணையாத பட்சத்தில் அந்த சமூகத்துல எந்த காரியத்தையும் சீராக்க முடியவே முடியாது. நீங்க எவ்வளவு சாதிச்சாலும் சரி, முதல் அந்த சமூகத்தில் உள்ள எல்லோரும் மஸ்ஜிதோட இணையோடு பள்ளிவாசலோட இணையோடு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை வச்சு சில இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஐங்கால தொழுகைகளுக்கு அதான் சொன்னதோடு நடக்கக்கூடிய அந்த ஜமாத் தொழுகையில கலந்து கொள்றத சில இமாம்கள் ஃபர்லு ஐன், கட்டாய கடமை, ஒவ்வொருத்தரும் வந்து கலந்து கொள்ளணும் என்ற முடிவுக்கு கூட சொல்றான். இன்னும் இமாம்கள், அதிகமான இமாம்கள் செல்றாங்க ஃபர்லு கிஃபாயா. ஒரு ஊர்ல அஞ்சு நேர தொழுகைகளுக்கும் ஒரு பள்ளி வாயல்ல இந்த ஜமாஅத் தொழுகை நடைபெற இல்லாட்டி முழு ஊர் மக்களும் குற்றவாளிகள். இது எதை வச்சு செல்லப்படக்கூடிய விடயம்? ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன் என்று சொல்லி எல்லோரும் மஸ்ஜிதோட இணைறதின் மூலம் என்ன நடக்குது? அந்த சமூகத்துடைய உள்ளங்கள் ஒற்றுமைப்படுவது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க சஃப்புகள்ல நேராக குதிகால்களை பார்த்து நேராக வச்சுக்கோங்க. அந்த காலங்கள்ல மஸ்ஜிதுகள்ல சஃப்புகளுக்கு கோடிடப்பட்டிருக்கல, இன்றைக்கு கோடிடப்பட்டிருந்தும் அந்த நேராக சஃப்புகள் இருக்கிற விடயத்துல நாங்க அக்கறை செலுத்தாதவங்களா இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஃப்புகள்ல நீங்க முன்பின்னாக இருக்கவானம் உங்களோட உள்ளங்கள் வேற்றுமைப்பட்டுடும், உங்களோட உள்ளங்களுக்கு இடையில வேற்றுமைகள் உண்டாகும், உங்களோட உள்ளங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு இல்லாம பேசிடும், நேராக சப்புள்ள இருங்க, உள்ளங்களுக்கு இடையில அன்பு உண்டாகும். ஏழைக்கு பணக்காரனின் மீது அன்பு, பணக்காரனுக்கு ஏழையின் மீது அன்பு. கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப கௌரவம் என்ற வேற்றுமை இல்லாத தன்மைகள் சமூகத்துல உருவாகிறதுக்கு இந்த பள்ளி வாயில் காரணமா இருக்குது. இன்னைக்கு பார்க்கிறோம் எல்லா ஊர்களையும் மாதிரி பணக்காரர்கள் அவர்கள் புலங்குவதெல்லாம் அந்த ஊரில் உள்ள பணக்காரர்களோட மாத்திரம் தான். ஏழைகளோட அவங்க புலங்குறத மரியாதை இல்லாததாக நினைக்கிறாங்க, அவங்களோட கௌரவத்துக்கு குறைவாக நினைக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிலப்பாடுகள் மாறுறதுக்கு பள்ளி வாயில் காரணமா இருக்குது. அது மட்டுமல்லாமல் பள்ளி வாயில்கள் எத்தனையோ இபாதத்துகள் நடந்துச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்க போதனைகள் யாரு எந்த நேரத்தில் வந்தாலும், யாரு எந்த நேரத்தில் வந்தாலும் அவருக்கு மார்க்கத்தில் தேவையான எல்லா கடமைகளையும் படிச்சுட்டு போற அளவுக்கு மஸ்ஜித் இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். சஹியான ரிவாயத்தில் வரக்கூடிய நீங்க எல்லாருக்கும் தெரியும், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பஜார்ல வந்து செல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொத்துக்களை மஸ்ஜித் நபியில பங்கிட்டாங்க, நீங்க என்ன இங்க செஞ்சு கொண்டிருக்கீங்க? மக்கள் ஓடி போறாங்க, பேத்து பாக்குறாங்க, ஒன்றும் இல்ல. ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மார்க்க கல்வியுடைய அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் சொல்றாங்க, வீர அங்க வந்து சொத்துக்கள் பங்கிடப்படலே, ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தை படிச்சு கொடுக்கறாங்களே, அது மட்டும் தானே நடக்குது? நீங்க சொத்து பங்கிடுறீங்க சொன்னீங்களே. அபு ஹுரைரா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொத்து என்ன? அதுதான், அதுதான் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா கல்விகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல மஸ்ஜிது நபவியில தான் படிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச விடயம் தான். பத்ருடைய கைதிகள் பிடிபட்டு வாராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு விடுதலை தாரதாக இருந்தால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலைக்கு உங்கள்ட உள்ள படிப்பை எங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், அதை நீங்க விடுதலை ஆகிறதுக்கு பகரமாக நாங்க ஆக்குவோம். சகோதரர்களே, பெரியார்களே, நல்ல விளங்கிக்கோங்க. இன்னைக்கு ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல தான் இந்த பாடசாலை என்ற ஒன்று மஸ்ஜிதுக்கு வெளியே வேற இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதில் அமைக்கப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால, ஆனால் மஸ்ஜித் பாடசாலையாக பாவிக்கப்பட வேண்டிய இடம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சமூகத்துல எல்லா துறை கல்விகளும் மஸ்ஜிதுல படிச்சு கொடுக்கப்படணும். இந்த கல்விகள் மஸ்ஜிதுல படிச்சு கொடுக்கப்படுறதுல எந்த குத்தமும் இருக்குதா? நாங்க இன்னைக்கு கல்விய நாங்க ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். எப்படி? உலக கல்வி, மார்க்க கல்வி. உலக கல்வி, மார்க்க கல்வி. ஆனா மார்க்கம் அந்த கல்வியை அப்படி பிரிக்கல, இஸ்லாம் அந்த கல்வியை பிரிச்சுக்கிறது. பிரயோஜனம் உள்ள கல்வி, பிரயோஜனமற்ற கல்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி துஆ கேக்குறாங்க, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன், அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் இல்மில் லா யன்ஃபா. யா அல்லாஹ், எனக்கு பிரயோஜனமான கல்வியை தா, பிரயோஜனமற்ற கல்வியிலிருந்து என்னை பாதுகாத்தது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சமூகத்தில் புத்திஜீவிகள் துறை சார்ந்தவர்கள் உருவாகிறது கட்டாயம், ஒரு கட்டாய காலத்துடைய தேவை. எனவே நல்ல நல்லொழுக்கம் உள்ள, நல்ல சிந்தனை உள்ள, சமூகத்துக்கு சேவை செய்கிற மனப்பான்மை உள்ள கல்விமான்களை உருவாக்குறதுக்கு இந்த மஸ்ஜித் தான் காரணமாக அமையும். அவர்களை நல்ல சிந்தனையுடையவர்களாக, நல்ல நீயத்தோட படிக்கக்கூடியவர்களாக ஆக்கிறது இந்த மஸ்ஜித் தான். எப்ப படிக்கக்கூடிய மாணவர்களை மஸ்ஜிதோட இணைப்போமோ, அவருடைய கல்வி வெறுமனையே பணத்தை மையப்படுத்தி படிக்கக்கூடிய கல்வியாக மாறாது. சமூகத்தை மையப்படுத்தி சமூகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கல்வியாக மாறும். அந்த கல்வி தேவை. சமூகத்தில் வைத்தியர்கள் தேவையா இல்லையா, சட்டத்தரணிகள் தேவையா இல்லையா, பல துறை சார்ந்தவர்கள் தேவையா இல்லையா, யாராவது சொல்லுவோமா தேவையில்லை என்று சொல்லி? எவ்வளவு தேவைகள் இருக்குது சமூகத்தில். சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய சவால்களுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு இந்த துறை சார்ந்தவர்கள் சமூகத்தில் இருந்தாகணும். எனவே அந்த மாதிரி ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு இந்த பள்ளி வாயில் அந்த பங்களிப்பு கட்டாயம் செய்யணும். கல்விக்கு தேவையான ஊக்குவிப்புகள் பள்ளி வாயிலூடாக நடக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு சின்ன உதாரண ரீதியில் ஒரு விடயத்தை சொல்றேன். சில மாணவர்கள் நல்ல ஒவ்வொரு துறையில படிக்கிறதுக்கு ஆற்றல் உள்ளவர்களா இருக்கிறாங்க, ஆனா அவர்களுக்கு செலவழிப்பதற்காக வேண்டி அந்த குடும்பத்துல பொருளாதார சக்தி இல்ல. பள்ளி வாயிலின் ஊடாக அதை கண்காணிக்கப்படுமா இருந்தார், ஊரில் உள்ள தனவந்தர்களுடைய பணம், அந்த படிப்புல ஆர்வம் உள்ள அந்த பிள்ளைகளுக்கு செலவழிக்கப்படுமா இருந்தால் சமூகத்தில் எத்தனை கல்விமான்கள் உருவாகுவான். எனவே நன்றிக்கடனாக இந்த பள்ளி வாயிலூடாக அவர்களுக்கு அந்த கல்வியை கொடுத்ததுனால நன்றிக்கடனாக அவர்கள் நிச்சயமாக ஊருக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட மாணவர்கள் எங்கட பிள்ளைகளை இனம் காண வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் இருக்கிறது. அவர்கள் எந்த துறையில் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, அவர்களுக்கு எந்த துறையை படிப்பித்தால் நல்லம் என்ற விடயத்தை சமூகத்தில் உள்ளவங்க கண்காணிக்கணும். நாங்க அதிகமானவர்களை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, சில பிள்ளைகளுக்கு படிக்கணும் என்ற ஆசை, ஆனா எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்க போகணும் என்றது தெரியாதவர்களா இருக்கிறாங்க. எனவே சமூகத்தில் உள்ள புத்திஜீவிகள் கல்விமான்கள் அந்த பிள்ளைக்கு தேவையான வழிகாட்டல சரியாக கொடுப்பாங்க என்றால், அவசரமாக அவங்க நினைக்கக்கூடிய இலக்கை அடையக்கூடியதா இருக்கிறது. இதெல்லாம் இபாதத்துகள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு நபிமாருடைய தாவத்தும் ஆரம்பத்தில் அமைஞ்சது மக்களை அல்லாவோடு இணைக்கிறதுக்கு, அது எல்லா இடத்திலும் அமையும். அதற்கு பின்னால அவரவர் எந்தெந்த தகுதி கொண்டவராக இருக்கிறாரோ அவரவரை அந்தந்த தகுதிக்கு ஏற்றால் போல பயன்படுத்துறது அமைஞ்சிச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, நாம் பார்க்கிறோம் சஹாபாக்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதங்கள். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சஹாபாக்களை இனம் கண்டார்கள். யார குரான் ஹதீஸுக்கு காக வேண்டி ஈடுபடுத்தோனும், யார தலைமைத்துவத்துக்கு ஈடுபடுத்தோனும், யார போர் தலைவர்களாக நியமிக்கோனும், யார ஊர் தலைவர்களாக நியமிக்கோனும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிஞ்சி அந்த ஆட்களை இனம் கண்டு அவங்களை அதை வச்சு பெரிய சாதனைகளை செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போல எங்கட சமூகத்தில் உள்ள படிக்கக்கூடிய மாணவர்களை நாம் ஒவ்வொருத்தரும் இனம் காணணும். நாளைக்கு சமூகத்தில் தலைவர்களாக அவங்க தான் மாறப்போறாங்க. எனவே அவங்கள சரியான முறையில் இனம் கண்டி இன்றைக்கு வழி நடாத்தினா தான் நாளைக்கு சமூகத்துல தலைவர்களாக மாறி சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க தைரியசாலிகளாக ஆகுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களுடைய விவகாரங்கள் எங்க நடந்துச்சு? மஸ்ஜிதுல தான் நடந்துச்சு. நாங்க பாக்குறோம் கண்ணியமான சகோதரர்களே, இங்குள்ள அதிகமானவர்கள் மதீனாவுடைய மண்ணை மெதித்தவர்களாயிருப்பீங்க, மஸ்ஜிது நபவிக்கு போனவர்களாயிருப்பீங்க. அவங்களுக்கு காணக்கூடிய ஒரு காட்சி தான் மஸ்ஜிது நபவியில சில பகுதிகள் இருக்குது, கூற போடப்பட்டில்ல. ஆனா மஸ்ஜிதுக்குள்ளதான் அமைக்கப்பட்டீங்க, கூற போட்டில்ல. கூற போட வசதி இல்லாமையா? கொடை போட்டிருக்கிறார். வெயிலுடைய மழையுடைய நேரத்தில் அந்த கொடைகள் விரியும். அது அல்லாத நேரத்தில் அந்த வெறுமனையே முற்றவெளியாகத்தான் இருக்கும். அது என்ன அது அந்த பகுதிகள்? நான் யாரும் யோசிக்கல அந்த பகுதிகள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பகுதிகள் தான் அக்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுத்தி வந்து கொண்டிருந்த வாலிபர்கள் அவர்களுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள உடல் பயிற்சி செய்த இடங்கள். இன்னைக்கு நாங்க எல்லாரும் யோசிக்கிறோம், ஒரு பாடசாலை என்றால் அந்த பாடசாலைக்கு கட்டாயம் ஒரு மைதானம் தேவை, கிரவுண்ட் ஒன்று தேவை. ஆனா யாரும் இன்றைக்கு யோசிக்கல ஒரு மஸ்ஜிதுக்கு கிரவுண்ட் ஒன்று ஒண்ணுமே என்று சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிதுக்கு கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த கிரவுண்ட் துண்டு தான் இன்றைக்கு அந்த மஸ்ஜித்ல உள்ள முத்தவெளி. வரலாறு எங்களுக்கு என்ன சொல்லுது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இணைந்திருந்தவர்கள் 175 வீதமானவர்கள் வாலிபர்கள். வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டீங்க கணிப்பீட்டை. அதிகமானவர்கள் வாலிபர்கள். நாளைய சமூகத்துடைய தலைவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த காலத்துல இணைஞ்சிருந்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு என்ன நடந்திருக்குது என்றால், வாலிபர்கள் மஸ்ஜிதோட தூரம், வயசாளிகள் பரவாதாவது பெரிய அதாவது மூத்தவர்கள் மாத்திரம்தான் மஸ்ஜிதோட அதிகம் இணைப்புள்ளவர்களாக இருக்கிறார். நாங்க இன்னைக்கு தலைமைத்துவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதும் அந்த மாதிரி கொஞ்சம் வயசாளிகளை. கண்ணியமான சகோதரர்களே, பொறியார்களே, ஒரு நாளும் எங்களோ சமூகத்தில் உள்ளவங்க வாலிபர்களுக்கு முதலிடம் கொடுக்கறத யோசிக்கிறதே இல்லை. சிந்தனை செஞ்சு பாருங்களே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அருகில அவங்களோட நெருங்கியவங்க யாரு? ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் ஜைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற இளம் வயதுடைய வாலிபர்கள் தான் ரொம்ப நெருக்கமுடையவர்களாக இருந்தார். மஸ்ஜிதோட ரொம்ப அன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தார். மார்க்கத்துடைய அதிகமான காரியங்கள்ல பங்கெடுத்தவங்களாக இருந்தாங்க அவங்க தான். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபர் ரழியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் நெருங்கக்கூடிய நேரத்தில் அவங்க தயார் செஞ்ச படையுடைய தளபதி யாரு? ஹஜ்ரத் உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு, ஒரு வாலிபர். உலகத்துல மார்க்கத்துடைய பெரும் புரட்சிகளை உண்டாக்கினவங்க தான் வாலிபர்கள். அப்ப எங்கட வாலிபர்கள் எங்கட பள்ளி வாசலோடு இன்றைக்கு இல்லையே, யாரும் யோசிக்கலையே. ஏன் காரணம் என்றால், அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாலிபர்கள் அவங்க விரும்பக்கூடிய காரியங்கள் பள்ளி வாயில இருந்துச்சு. இன்னைக்கு எங்கட வாலிபர்களுக்கு இன்ட்ரெஸ்டான காரியங்கள் பள்ளியோட இல்ல, பள்ளிக்கு வெளியே உள்ள சூழல்ல இருக்குது. அதனால அவங்க அந்த பக்கத்துக்கு இழுக்கப்படுறாங்க. எங்கட வாலிபர்கள் பள்ளியோடு இணைக்கப்படணும் கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்கள். அதற்குரிய திட்டங்கள் கட்டாயம் சமூகத்தில் உள்ள புத்திஜீவிகள் செய்யணும். அடுத்தது பொருளாதார மேம்பாடு. சிலவங்க நினைக்கிறாங்க நானும் வேண்ட குடும்பமும் வேண்ட தொழிலோடு இருந்தா போதும் என்று சொல்லி, அப்படி அல்ல. சமூகத்தில் உள்ள எல்லோரும் சமூகத்தில் எல்லா காரியங்களிலும் பங்கெடுத்தாதான் தன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லா திருத்தங்களும் தன்னுடைய பொருளாதாரத்துடைய மேம்பாடும் வரத்துக்கு காரணமா இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மஸ்ஜிதுல கணிப்பீட்டை தோணும். இந்த ஊரில் உள்ள ஏழைகள் யாரு? இந்த ஊர்ல விதவைகள் எத்தனை பேரு, அனாதைகள் எத்தனை பேரு, தொழில சரியான முறையில தொழில் இல்லாதவர்கள் யாரு, இந்த கணிப்பீட்டு இருந்தால் கனியமான சகோதரர்களே பெரியார்களே எத்தனை காரியங்களை சாதிக்கலும் தெரியுமா. சிலவங்க பேசுறதுண்டி அவங்க அல்லாவோட தொடர்படுத்திட்டா போதும், அவங்க அல்லாட்ட கேட்டுக்கொள்வாங்க. அப்ப மார்க்கத்துல ஜக்காத் என்று ஒன்று அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, சதகா தேவையில்லை. எப்படி தான தர்மங்கள் செய்யறதுன்றது ஒன்றுக்கும் தேவையில்லை, எப்படி ஒன்று தேவையில்லை. குறுகிய புத்தியோட பேசவான மார்க்கம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திக்கு என்றால் அது ஒரு காரணம் இருக்க வேண்டுதான். தெளிவாக சொல்றாங்க, ஒரு ஊருல ஒரு மனிதனை அல்லாஹ் வசதி உள்ளவனாக ஆக்கியிருக்கிறது என்னதுக்கு என்றால், ஹதீஸுடைய வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இல்லை, தமிழால சொல்றேன், ஆதாரங்களோட எல்லாம் இருக்குது. அந்த ஊருல ஏழைகளுடைய பங்கையும் சேர்த்து தான் அந்த வசதி உள்ளவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது. வெறுமணி அவருடைய பங்கல்ல அது, அவருடைய பங்கல்ல அது, அந்த ஊர்ல கஷ்டவாளிகளுடைய பங்கையும் சேர்த்து தான் கொடுத்திருக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு ஏழை பசியில் இருக்கிறதாக இருந்தால் அந்த ஏழையுடைய பசிக்கு காரணம் அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் கஷ்டப்படுகிறான் என்றால் அதுக்கு பெரும் காரணம் அந்த ஊரில் உள்ள தனவந்தர்கள். ஏனென்றால் அந்த ஏழைக்கு பேத்து சேர வேண்டிய ஹக்கும் தான் அவருடைய கையில் இருக்குது, அது அவர் செலவழிக்காத, அதனாலதான் அவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். எனவே இந்த ஏழைகளுடைய கஷ்டவாளிகளுடைய தொழில் துறவுகள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய விவகாரங்கள் மஷினூடாக கணக்கெடுத்து பணக்காரர்களுடைய பொருட்களை ஒன்று திரட்டி அதை சரியான முறையில விநியோகம் செய்யப்படுமாக இருந்தால் எவ்வளோ ஒரு நல்லிணக்கம் சமூகத்தில் உருவாகிறதுக்கு காரணமாயிருக்கிறது. எனவே பர்லிவாயில் ஒரு பேங்க் பொருளாதார கேந்திரஸ்தலம் உண்டு. கண்ணியமான சகோதரர்களே யாராவது சதகா கொடுக்கிறதாக இருந்தால் எங்கட காலத்தில் எப்படி அமையணும், அந்த சதகா உரியவர்கிட்ட பேசி சேரணுமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பள்ளி வாயசலுக்கு கொடுத்தா சரி, அது உரியவருக்கு பேசி சேரும் என்ற சிந்தன மனப்பான்மை உடையவர்களாக மாறணும். கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே, கல்யாணங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் வலிமாக்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அதை கேட்டால் போல அந்த வீடுகளுக்கு வழிகாட்டல்கள் பள்ளி வாயில் ஊடாக கொடுக்கப்படணும். அவங்களோட திருமணத்துல இன்ன குடும்பங்களையும் சேர்த்துக்கோங்க, அவங்களோட சாப்பாட்டுல இந்த குடும்பங்களையும் சேர்த்துக்கோங்க, அவங்களுக்கும் செலவழிங்க, இந்த திட்டங்கள் உருவாக்கப்படணும். அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, சமூகத்துல கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் சுகாதாரம். அது ஈமானோட சம்பந்தப்பட்டது. ஒரு மனுஷன் நோயாளி இல்லாம வாழ்றது ஈமானுக்கு பின்னால் அவருக்கு கிடைச்ச ஆகப்பெரிய சொத்து. இனி அதை பாதுகாக்கிறதுக்கு திட்டங்கள் பள்ளி வாயிலின் ஊடாகத்தான் நடக்கும். நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு உண்டான திட்டங்கள், கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, புத்திஜீவிகள் வைத்தியர்கள் அவங்களோட ஊரில் இருந்தால் அவர்கள் ஒன்று திரட்டி சமூகத்துக்கு தேவையான அவர்களுக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழிகாட்டல்களை கொடுக்கணும். உதாரண ரீதியில் நான் இது என்ன சொல்றேன் என்றால், இது ஜமியாவுடைய ஒரு திட்டம், இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்துல அவங்களோட உளமாக்களுக்கும் அதுக்குண்டான பயிற்சிகளை கொடுப்பாங்க. சமூகத்துல பள்ளி வாயிலை மையப்படுத்தி என்ன திட்டங்கள் அமைக்க பெறணும் என்ற விடயங்களை நாடுலாவிய ரீதியில செஞ்சு கொண்டு போறாங்க. எனவே அந்த அடிப்படையில தான் நான் இதை பேசுறேன். கனிமான் சகோதரர்களே பெரியார்களே, இன்னைக்கு மக்களுக்கு பல நோய்கள் உருவாகுது, பல லட்சங்கள் செலவழித்து செய்ய வேண்டிய சில சத்திர சிகிச்சைகள் செய்ய வேண்டிய நோய்கள் உருவாகுது, ஆனா தட்டி தடமாறுகிறார்கள். கனிமான சகோதரர்களே, ஊர் ஊராக போக வேண்டிய நிலப்பாடுகள் உண்டாகுது. இது ஒன்றும் தேவையில்லை, ஊர்ல சரியான திட்டங்கள் இருக்குமாக இருந்தா அந்த நோய்களுக்கு செலவழிக்கிறதுக்கு உண்டான திட்டங்கள் வழிகாட்டல்கள் அந்தந்த ஊர்களில் நடக்குமாக இருந்தால் இந்த சீரழிவுகளுக்கு சமூகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசரமாக ஊரில் உள்ள நிர்வாகிகள் புத்திஜீவிகள் உளமாக்கள் சேர்ந்து இந்த நிலைமைகள் உருவாக்குறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க. இது எங்க ஒவ்வொருத்தருடைய கடமை.
மக்களாக சிறந்தவர், மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பிரயோஜனம் கொடுக்கிறவர், தன்னால் ஏண்டிய அளவு சமூகத்துக்கு சேவை செய்யறவர் தான் உலகத்திலாக சிறந்தவர். எனவே நோய் ஒழிப்பு திட்டங்களை உருவாக்கி சமூகத்தை ஆரோக்கியம் உள்ள ஒரு சமூகமாக, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களையும் சரியான முறையில அவர்களுடைய ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு வழிகாட்டல்கள் கொடுக்கப்படும். சுத்தம் ஈமானின் பாதி, சுத்தம் ஈமானின் பாதி என்று பேசுறது மட்டுமல்ல, எப்படி சுத்தமா இருக்கிறது என்ற வழிகாட்டல்களையும் சமூகத்துக்கு கொடுக்கப்படும் பிரக்டிகளாக. அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே, சமூக ஒற்றுமை. பல மதுகளை பின்பற்றுபவர்கள், பல கொள்கையுடையவர்கள் ஒரு ஊர் நிறைப்பாங்க, அது அவரவருடைய விருப்பம். யாரும் அதை மறுத்து பேசவோ அதை தட்டி கேட்கவோ வேண்டிய அவசியம் கிடையாது. அவரவர் பின்பற்றக்கூடிய மார்க்கத்துடைய அடிப்படைகளை அவரவர் பின்பற்றட்டும், ஆனா உள்ளங்களால மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் என்ற அந்த உழவன ஆலோசனைகளை, அந்த சிந்தனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு அடிப்படையில தொழுகிறவரை பார்த்து இன்னொரு அடிப்படையில தொழுகிறவர் கேவலமாக நினைக்கிறது, வெறுப்பாக பார்க்கிறது. இந்த நிலைமைகள் சமூகத்தில் இல்லாம போகணும் கண்ணியமான சகோதரர்களே. இந்த வேற்றுமைகள், இந்த கோபதாபங்கள், மார்க் அடிப்படையினால வரக்கூடிய இந்த அசம்பாவிதங்கள் இல்லாம போறதுக்கு, சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு உண்டான கேந்திர ஸ்தலமாக பள்ளி வாயில் அமைய பரவணும். அது பள்ளி வாசல மையப்படுத்தி தான் அந்த ஒற்றுமைக்குரிய வழிகாட்டல்கள் கொடுக்கப்படும். அடுத்தது, முஸ்லிம் அல்லாத பெரும்பான்மை இனங்களோட எங்களுடைய கருத்துக்களை எப்படி பரிமாறுறது, நாங்க எப்படி நடந்து கொள்றது, இன நல்லிணக்கத்தை பிரச்சனைகள் உருவாகாம ஒரு சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிகாட்டல்களை எப்படி நாங்க கொடுக்கிறது. பொதுவாக இந்த பகுதியில் உள்ள மக்களும் பெரும்பான்மை இனம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வாழறோம், நாங்க எப்படி அவங்களோட வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் நாங்க செஞ்சு கொள்றது என்ற வழிகாட்டல் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஏனென்றால் ஒரு நபருடைய தவறினால முழு சமூகத்துக்கும் பெரும் பெரும் பாதிப்புகள் வரும். நாம பார்க்கிறோம் எங்கெங்கெல்லாம் அசம்பாவிதங்கள் நடக்குதோ இந்த அசம்பாவிதங்களுக்கு ஊரில் உள்ள எல்லாருமே காரணம் இல்லை. கோடிக்கணக்கில் முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்கள் சேதப்படுத்தப்படுறதுக்கு சில நபர்கள் தான் காரணம். அது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று பாருங்கப்ப, ஒத்தருடைய ரெண்டு பேருடைய அசிங்கமான புத்தி கெட்ட நடத்தைகளினால சமூகத்துல நிறைய பேருக்கு பாதிப்பு வருவது. அதனால இந்த வழிகாட்டல்கள் தனிநபராக ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கொடுக்கப்படுவோம். எனவே கண்ணியமான சகோதரர்களை, பிரியார்களே, இந்த அடிப்படையில் பள்ளி வாயில்கள் எல்லா காரியங்களிலும் சமூகத்துல எல்லா காரியத்திலையும் அடிப்படை கேந்திர ஸ்தலமாக பாவிக்கப்படுமாக இருந்தால் சமூகத்துல நிறைய நலவுகள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும். எனவே எந்த விடயங்களை பேசணுமோ கேசணுமோ மௌத்து வரைக்கும் ஹலாசோட அமல் செய்யறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், இதெல்லாத்துடைய குத்தங்கள், குறைகள், பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். பெற்றாருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். பூரா முஸ்லிம் சமுதாயத்துடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். சங்கைக்குரிய எஜமானனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல மஸ்ஜிதுல் நபியின் ஊடாக எந்த காரியங்கள் நடைபெற்றதோ அந்த அனைத்து காரியங்களும் எங்கட பள்ளி வாயிலின் ஊடாகவும் நடைபெறுறதுக்கு நீ நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக. எங்கள் அனைவரையும் நீ புரிந்து கொள்வாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.